SBS தமிழ்.
வணக்கம் அலிசன் பேட்டர்சன்.
ஹலோ.
குமார் என்ற புகலிட கோரிக்கையாளருக்காக நீங்கள் குரல் கொடுத்து வருகிறீர்கள். அவர் யார் என்று எமது நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
Kumar is a Sri Lankan Tamil asylum seeker.
இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு புகலிடம் தேடி வந்தவர்களில் ஒருவர் குமார். 2010 படகு மூலம் இங்கு வந்தவர். அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். பலர் நினைப்பதை போல வழமைக்கு மாறான நிலையில் ஆஸ்திரேலியாவிற்கு வந்து புகலிடம் தேடி வருவது குற்றமில்லை. படகு மூலம் வருவதும் அதில் அடங்கும். எந்த ஒரு குற்றமும் செய்யாத குமார் 9 மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். நிர்வாக காரணங்களுக்காக மட்டுமே அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். குமார் ஒரு மகிழ்ச்சியான இளைஞர், நல்ல நகைச்சுவை ரசனையுள்ளவர். குமாருக்கு சில மருத்துவ பிரச்சனைகள் உள்ளன. அவருக்கு கண் பார்வை இல்லை. தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்ட முன்னரே அவருக்கு அந்த நிலைதான். அவர் மூளையிலும் ஒரு காயம் இருக்கிறது. இலங்கையிலே இராணுவ சோதனை சாவடியை அவரும் அவரது தாயாரும் கடந்த போது அவரது தாயார் கடந்துவிட்டார். ஆனால் 1 பின்னர் குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதுதான் அவரது தாயார் அவரை மீண்டும் கண்டார். மயக்கமான நிலையில் இருந்த அவர் விழித்தெழுந்த போது பார்வையில்லாமல் போனது தெரிந்தது. அப்போதுதான் அவருக்கு மூளையில் காயம் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. தடுப்பு முகாம் குமார் வாழ்வதற்கு உகந்த இடமே இல்லை. இது மிகவும் கவலைக்குரிய நிலை. குறிப்பாக ஆஸ்திரேலியாவிற்கு அவர் வந்த 5 குமார் அகதி என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
2010 குமார் மட்டும் இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு புகலிடம் தேடி வரவில்லை. ஏன் அவர் மட்டும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்?
A number of Sri Lankan asylum seekers arrived in
2010. இலங்கையிலிருந்து பலர் இங்கு புகலிடம் தேடி வந்திருந்தார்கள். இலங்கையில் நடந்த போர் 2009 நிறைவுக்கு வந்தது. அதை தொடர்ந்து பலர் அந்த நாட்டை விட்டு வெளியேறியது எதிர்பார்க்க கூடியது ஒன்றுதான். கடந்த மாதம் கூட சிலர் படகு மூலம் வந்தார்கள் என்று அரசு அறிவித்தது. அப்படி ஆஸ்திரேலியாவிற்கு வந்து புகலிடம் கோருவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அப்படி வந்த பல தமிழ் புகலிட கோரிக்கையாளர்கள் சமூகத்தில் வாழவிடப்பட்ட போது குமார் ஏன் இன்றும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்பது எனக்கு புரியாத புதிராகவே உள்ளது. ஆரம்பத்தில் குமாருக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக அனுமதி வழங்கக்கூடாது என்று ஆஸ்திரேலிய பாதுகாப்பு துறையான ஏசியோ கூறியிருந்தது. ஆனால் ஏசியோ தனது கருத்தை மாற்றி குமாருக்கு விசா வழங்குவதை தாம் எதிர்க்க மாட்டோம் என்று அறிவித்தது. எனவே குமாருக்கு அரசு விசா வழங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. இருந்தாலும் அவருக்கு இன்னமும் எந்தவித விசாவும் வழங்கப்படவில்லை. குறிப்பாக அவரை பராமரிக்க அவரது குடும்பமும் சமூகமும் தயாராக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
An amazing support network who would care for him very competently in the community.
சரி, குமார் இப்பொழுது எந்த தடுப்பு முகாமில் இருக்கிறார்? அவரை யாராவது சென்று பார்க்கிறார்களா? அவர் எப்படி இருக்கிறார் இப்பொழுது?
I prefer not to say which detention camp Kumar's in.
குமாரின் பாதுகாப்பு காரணமாக அவர் எந்த தடுப்பு முகாமில் இருக்கிறார் என்று நான் கூற விரும்பவில்லை. ஆனால் அவர் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு தடுப்பு முகாமில் தான் இருக்கிறார். பலர் மானஸ் மற்றும் நவ்ரு தடுப்பு முகாம்கள் குறித்து அறிந்திருக்கிறார்கள். ஆனால் ஆஸ்திரேலிய மண்ணிலேயே தடுப்பு முகாம்கள் இருக்கின்றன என்று பலருக்கு தெரிவதில்லை. 1000 பேர் அப்படியான தடுப்பு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குமாரை போல மாற்றுத்திறனாளிகள், சிறுவர்கள் அப்படி இருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் மனித உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்படுகின்றன என்பதற்கு இது போன்ற விடயங்கள் நல்லதே இல்லை. குமாரின் நகைச்சுவை ரசனை குறித்து ஏற்கனவே கூறியிருந்தேன். நான் ஆச்சரியப்படும் வகையில் அவர் நலமாக இருக்கிறார். ஆனால் அது எத்தனை நாள் தொடரும் என்பது கேள்விதான். குமார் மற்றவர்களைப் போல இல்லை. ஆகையால் அவரால் தாக்குப்பிடிக்க முடிகிறது. ஆனால் 9 தடுப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருப்பது கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் இருக்கும். ஒருவரின் மனநலம் மட்டுமல்ல, உடல் நலத்திலும் பாதிப்பு இருக்கும்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் குமார் என்ற புகலிட கோரிக்கையாளருக்காக வாதிட்டு வரும் அலிசன் பேட்டிசன் அவர்களை சந்தித்து உரையாடி கொண்டிருக்கிறோம். ஹியூமன் ரைட்ஸ் ஃபார் ஆல் என்ற அமைப்பு வெளியிட்ட அறிக்கை மூலம்தான் எங்களுக்கு குமாரின் தற்போதைய நிலை தெரிய வந்தது. ஹியூமன் ரைட்ஸ் ஃபார் ஆல் என்ற அமைப்பு குறித்து நேயர்களுக்கு அறிய தாருங்களேன்.
Yeah, sure. So, I'm the founder and director principal of Human Rights.
Human Rights for All என்ற அமைப்பை நான் தான் ஆரம்பித்தேன். நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள புகலிட கோரிக்கையாளர்களின் வழக்குகளை அல்லது மிகவும் சிக்கலான வழக்குகளை எடுத்து நாம் வாதிடுவோம். பொதுவாக குறைந்த கட்டணத்திற்கு அல்லது இலவசமாக வாதிடுகிறோம். அதற்கு காரணம், நீண்ட நாட்களாக தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டுள்ளவர்களால் வழக்குரைஞர்களுக்கு பணம் கொடுக்க வழி இல்லாமல் இருக்கும். குமாரை போல தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களை தடுப்பு முகாம்களில் சென்று பார்ப்பதற்கே நிதி உதவி நிறுத்தப்பட்டுவிட்டது. குமாரை போல தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கு நாங்கள் உதவுகிறோம். இப்படியானவர்களை சமூகத்தில் வாழ அனுமதிப்பதால் ஆஸ்திரேலிய கலாச்சாரத்திற்கோ பாதுகாப்பிற்கோ எந்தவித பாதிப்பும் இருக்கும் என்று நாங்கள் நம்பவில்லை.
ஒரு வருடத்திலே எத்தனை அகதிகளை உள்வாங்குவது என்று ஆஸ்திரேலிய அரசு முடிவெடுத்துள்ளது அல்லது கட்டுப்படுத்தியுள்ளது என்று சொல்லலாம். ஐக்கிய நாடுகளின் அகதி அந்தஸ்து பெறாத ஒருவர் ஆஸ்திரேலியாவிற்கு வேறு வழிகளால் வருவதால் ஐக்கிய நாடுகளின் அனுமதி பெற்றவர்கள் இங்கு வருவதை அது பாதிக்கும் அல்லவா?
ஆம்,
இது ஒரு விசித்திரமான சிந்தனை. ஏதோ ஒரு வரிசையில் அகதிகள் காத்திருக்கிறார்கள். படகு மூலம் வருவர்கள் அந்த வரிசையில் நிற்பவர்களை ஓரம் தள்ளிவிட்டு முன்னே வருகிறார்கள் என்ற கருத்து பரவலாக இருக்கிறது. அது அப்படி செயல்படுவது இல்லை. ஆஸ்திரேலிய அரசு எத்தனை அகதிகளை உள்வாங்குவது என்று ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கிறது. அந்த கணக்கில் படகு மூலம் வருபவர்களையும் முன்னர் சேர்த்திருந்தது. சிலருக்கு அது ஏற்புடையதல்ல. ஆனால் இப்படி படகு மூலம் வரும் பலருக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் அகதி அந்தஸ்து பெறுவதற்கான சூழல் இல்லை. ஐக்கிய நாடுகள் அகதி முகாம்களும் அங்கே இல்லை. அவர்களை அணுகவே அவர்களால் முடியாது. இது கட்டமைப்பில் உள்ள குறைபாடு. ஆகவே ஆஸ்திரேலிய அரசு அதன் கட்டுப்பாடுகளை இவர்களுக்காக சற்று தளர்த்துவதால் பெரிதாக ஒன்றும் குறைந்து போகாது.
Why the Australian government could not be flexible around the quota system.
இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள் யாராவது குமாருக்கு ஏதாவது வகையில் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் என்ன செய்யலாம்?
நிச்சயமாக நீங்கள் உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கடிதம் எழுதலாம். எதிர்கட்சியின் குடிவரவுக்கான பேச்சாளர் கிறிஸ்டீனா கினலி அவர்களுக்கு எழுதலாம். குடிவரவு அமைச்சர் டேவிட் கோல்மேன், உள்துறை அமைச்சர் பீட்டர் டட்டன் ஆகியோர்களிடமும் கேள்வி எழுப்பலாம். குமார் ஏன் இன்றும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்? தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்கள் குறித்த ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கை குறித்து ஆஸ்திரேலிய அரசின் பதில் என்ன? அந்த அறிக்கை ஐநா பாதுகாப்பு சபையின் ஒரு குழு வெளியிட்ட அறிக்கை. ஆஸ்திரேலிய அரசு அதில் ஒரு அங்கம். ஏன் ஆஸ்திரேலியா அதனை நடைமுறைப்படுத்தவில்லை என்று கேட்கலாம்.
குமார் என்பது அவருடைய உண்மையான பெயர் இல்லை என்று நம்புகிறேன். அப்படி என்றால் யாராவது அமைச்சர்களுக்கு கடிதம் எழுதினால் அவர்களுக்கு அது புரியுமா? யாரை பற்றி குறிப்பிடுகிறார்கள் என்பது புரியும் என்று
நினைக்கிறீர்களா?
ஆம், எழுதும் போது ஐநா பாதுகாப்பு சபையின் ஒரு குழு வெளியிட்ட அறிக்கையை குறிப்பிட்டு ஒரு தமிழ் புகலிட கோரிக்கையாளர் குறித்து எழுதுவதாக சொல்லுங்கள். அப்படி ஒருவர் தான் இருக்கிறார். அதை சுட்டிக்காட்டி எழுதும் போது அவர்களுக்கு தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை.
Absolutely no excuses for the government not knowing who that is. There's only one.
மிக்க நன்றி அலிசன் பேட்டர்சன்.
Thank you.
Bye. SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.